ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு குரலாக அல்லது கேள்வியை எழுப்புற ஒரு ஒரு தளம் ஒன்று இல்லாமல் குறுகி கொண்டு வருகின்றது. இந்த ஊடகங்களை அரசாங்கத்துக்கு நெருங்கியவர்கள், தனிநபர்கள் அல்லது குழுக்கள் இனவாத சக்திகள் வாங்குகின்றன. அந்த காசு கொடுத்தோ அல்லது மிரட்டியோ தங்களை தங்களோட சக்திகளுக்கு தங்களோட கட்டுப்பாட்டுக்களை இந்த ஊடகங்களை கொண்டு வருகிறார்கள். இவர் ராவியக்கு நடந்தது வந்து அதன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். இப்படியெல்லாம் அந்த அடவடித்தன காசை வச்சுக்கொண்டு இல்லை அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நடக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கைகட்டி ஒண்ணும் வாய வாயப்பத்தி ஒண்ணும் கை ஒரு கையாளாக இந்த முயற்சி கூட அந்த 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 கையாளாக தன்மையக்கு மீறி நாங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றதான் இந்த முயற்சி.
ஒரு பத்திரிகையின் உரிமையாளர் அந்த பத்திரிகையை இன்னொருவருக்கோ இல்லது இன்னொரு நிறுவனத்திற்கோ விற்பது என்பது கிட்டத்தட்ட அந்த பத்திரிகையினுடைய மதிப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பண மதிப்பீடு, அந்த அளவு பணத்தை சாதாரண வாசகர்களை மட்டும் நம்பி உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அவ்வளவு பணத்தை சேர்த்து அந்த பத்திரிகையை வாங்கிவிட முடியுமா?
இந்த சமூக ஆர்வலர்களின் முயற்சியினால் ராவிய வந்து ஒரு தனி நபருக்கு விற்கப்படுகிற அந்த செயற்பாடு ஒரு தடை, ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அது விற்கப்படவில்லை. அப்ப அது வந்து ஒரு மிக சந்தோஷமான விஷயம். கடைசியா தெரிஞ்ச விஷயம் வந்து அந்த அந்த அது அது விற்கப்படவில்லை. அந்த
இப்பொழுது நாட்டில் ஏற்கனவே தனியார் ஊடகங்கள் பல இருக்கின்றன. பல தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், வானொலிகள், இப்படியான பல ஊடகங்கள், தனியார் ஊடகங்கள் இருக்கின்றன. நீங்கள் வெறுமனே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஊடகங்களை வைத்து மட்டும் நாங்கள் இந்த ஊடக சுதந்திரத்தை மதிப்பிட முடியாது தானே?
அதில் வந்து வெறும் பொழுதுபோக்காக தான் இயங்க ஒரே ஒன்று வந்து அந்த மகாராஜா அந்த அந்த அது வந்து கல்வி கற்கிற அந்த ஒரு ஒரு பாணியில இயங்குது. ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அது கிணத்துல போகாது. அப்ப அந்த நிலை அப்ப அந்த ஒன்றில் சரியான என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது, மற்றது பேரினவாதம் அல்லது முதலாளித்துவத்தின் விஷயங்களை முன்னுக்கு கொண்டு போற தனியார் சேனல்ஸும் அப்படித்தான் இருக்கின்றன. அதில் வந்து அரசாங்கத்துக்கு எதிரி சம்மதம் வந்து இல்லை. அதுக்கு மேலே அவர்கள் வந்து இந்த இந்த மாதிரியான பேரினவாதங்களுக்கு அல்லது ஒரு விதமான காசு அந்த 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 ப்ராஃபிட் நோக்கில் தான் இயங்கி வருகின்றன. அப்ப அது வந்து அரசாங்க உடந்தையத்தான் இருக்கின்றன ரெண்டு விதத்திலேயே. இப்ப அவைய தனியார் உடல்ல இருக்கலாம், ஆனா அதுல ஒரு பிரயோசனம் இல்லை.
இலங்கையில் மாற்று கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களுக்கு சுதந்திரம் குறைவு அல்லது ஊடகங்களுக்கு பஞ்சம் இருப்பதாக விமர்சனங்கள் அல்லது விசனங்கள் இருக்கின்றன. தமிழ் ஊடகத்துறையில் இப்படியான மாற்று கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது விமர்சன கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இப்பொழுது இந்த போருக்கு பின்னர் முன்னேறி இருக்கிறது?
தமிழ் ஊடகத்துல சிங்கள ஊடகங்கள்ல இருக்கிற அந்த கொஞ்ச இடம் கூட தமிழ் ஊடகங்கள்ல இல்ல. ஒன்று வந்து அதிகார அரசாங்கத்தின் கெடுபடியோண்டு அதுண்ட அதுக்கு பயப்பட வேணும். மற்றது தமிழ் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ற சக்திகள் கூட வெறும் தமிழ் தேசிய அந்த அந்த போருக்கு முன்னால இருந்த அல்லது போர் தொடங்க முதல் இருந்த அந்த வாதங்களுக்கு அப்பால யோசிக்கவில்லை. அப்ப அப்ப அவர்கள் அரசாங்கத்தை உடந்தையா போனாலும் உடந்தை இல்லாமல் அரசாங்கத்துக்கு விமர்சித்தாலும் அந்த போக்கள் ஒன்றும் அந்த தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு அடியில் இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்தியல்வாதங்களை தட்டி கேட்டு கேள்வி கேட்கிற முறையில இயங்கவில்லை. ஒரு விதமான ஒரு ஒரு புதிய முறையில யோசிக்கவில்லை. ஒரு விதமான தமிழ் தேசியவாத தளத்தில் இருந்து தான் அரசாங்கம் விமர்சனங்கள் வருகின்றது. ஒரு அரசாங்கத்துக்கு விமர்சிப்போம், இதுல எங்காக கடுமையாக விமர்சிப்போம், இப்ப நடக்கிறேன். ஆனா அது அதுல பிரச்சனைகள் தமிழ் ஊடகங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அதுக்கு மேலாக தமிழ் அரசியல வந்து இந்த ஊடகங்கள் விமர்சிக்கிறது இல்லை. வலிமை சரியான குறைவு.